இன்றைய நாள் மிகவும் மங்களகரமான நாள். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகவும் மங்களகரமான செயலான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை நம்ம ஜெபம் செய்யக்கூடியதற்கு காரணமா இருந்த சில பிரபாதர் உலகம் முழுக்க போய் கிருஷ்ண பக்தி பிரசாரம் காரணமா இருந்த பக்தி சித்தாந்தத்து தாக்கூருடைய அவசர நாள். சில பக்தி சித்தாந்தத்தை தாக்கூர் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அவருடைய சிறப்பான நிலைகளை பத்தி, அவர் எவ்வளவு மிகச்சிறந்த ஆச்சாரியர் அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசலாம். அப்படிங்கிற பட்சத்திலையும் சில பக்தி சித்தாந்தத்தை தாக்கூர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். உங்கள்ல எத்தனை பேர் இதை கிரகிக்க முடியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளவு எவ்வளவு எளிமையா எதிர்த்து சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு ஒரு எளிமையா நான் எடுத்து சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சில பக்தி சித்தாந்தத்தை தாக்கூருடைய அவரு இந்த தத்துவங்களை பிரச்சார மண்டலத்துல எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சாஸ்திரத்துலதான் எடுத்து சொல்றாங்க. எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சு சாஸ்திரத்தினுடைய கொள்கைகளை தான் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு சில ஆச்சாரியர்கள் குறிப்பா மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் பக்தி சித்தாந்த தாக்கூர் போன்ற மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் அவங்க பல நேரங்கள்ல பூர்வீக ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்காத இல்ல அவங்க சொல்லாத விஷயங்கள் ஒரு சில புதுசான விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அவங்க புதுசா சொல்றாங்க அப்படிங்கறதுனால அது புதுசான ஒரு விஷயங்கிறது கிடையாது. இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சில ஆச்சாரியர்கள் புதுசா ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தராங்க அப்படிங்கறதுனால அது அப்பதான் புதுசா வந்ததுங்கிறதுங்கிற உதாரணத்துக்கு பகவான் சைதன்ய மகாபிரபு அவர் அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு நமக்கு எல்லாரும். அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கணும். நம்ம அது குறைஞ்சபட்சம் யாரெல்லாம் தொடர்ந்து வரீங்களோ அவங்களுக்கு தெரியும் சைதன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்தேன். அதை பத்தி நான் இன்னைக்கு விளக்க போறதுங்க, அதை ஒரு உதாரணமா கொடுத்தேன். சைதன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை கொடுத்தாரு அப்படின்னா அவர் எதை புதுசா கொடுத்தாரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை அவர் வந்து வெளிப்படுத்தினார் மக்களுக்கு. அதெல்லாம் நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவங்க குறிப்பா மனித சமுதாயத்துக்கு அவங்களுடைய பங்கு அப்படின்னு ஒரு சில விஷயத்த விட்டுட்டு போவாங்க. அவங்களுடைய குறிப்பிட்ட பங்குன்னு இருக்கும். இது வந்து அவங்க ஏற்கனவே முந்தின ஆச்சாரியர் கொடுத்த அதே விஷயத்தான் பிரித்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை அவங்க விட்டுட்டு போறது வழக்கம். அது நம்ம நம்மளுடைய கௌரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களும் பார்க்கலாம். நம்ம வந்து கௌரிய சம்பிரதாயத்துல மட்டும்னு கிடையாது, எந்த சம்பிரதாயத்தை எடுத்தீங்கனாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா கூட பல ஆச்சாரியர்கள் வழிவந்த ஆச்சாரியர்கள் அவங்களும் பல முக்கியமான விஷயங்களை அவங்களுடைய குறிப்பிட்ட பங்குன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராமானுஜருக்கு பின்னாடி வந்த தேசிகர் மணவாள மாமுனிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பங்கு அவங்களுடைய பங்குன்னு ஒரு சில முக்கியமான விஷயத்த மக்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதனால அவங்க ராமானுஜர் சொல்லாத ஒரு விஷயத்த புதுசா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய பங்கா அவங்க ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மக்களுக்கு விட்டு போறாங்க. அது மாதிரி சில பக்தி சித்தாந்தத்தை தாக்கூர் மிகச்சிறந்த ஆச்சாரியரான அவரும் மக்களுக்கு பல்வேறு முக்கியமான விஷயங்களை விட்டு போயிருக்க அவருடைய குறிப்பிட்ட பங்கா. முந்தைய ஆச்சாரியர்களும் அதை சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க வலியுறுத்தாத ஒரு சில பங்கு ஒரு சில பகுதிகளை அவங்க தெளிவுபடுத்தாத ஒரு சில பகுதிகளை சில பக்தி சித்தாந்தத்தை எல்லாருக்கும் தெளிவுபடுத்த அந்த விஷயங்கள்ல ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். அது என்ன அப்படின்னா திருஷ்ய விசார். இந்த வார்த்தையை உங்களை பெரும்பாலான கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திருஷ்ய விசார் அப்படின்னா விசார தினா விசாரணை பண்ற தமிழ சொல்லுவோம், விவாதிக்க ஒரு தத்துவ விஷயங்களை அலசி ஆராய அதை பத்தி தெரிஞ்சுக்க, இதுக்கு பேர் விசாரணை சொல்லுவாங்க. திருஷ்ய விசார அப்படின்னா யார் காண்பவர் காணப்படுபவர் யார் அப்படிங்கறத பத்திய ஒரு விசாரணை, அதை பத்திய ஒரு விளக்கம். நம்ம இந்த இந்த திருஷ்ய விசார் சில பக்தி சிதாந்தர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அவருடைய ஒரு பங்கு, ஒரு குறிப்பிட்ட பங்கு அவரு இந்த சமுதாயத்துக்காக கொடுத்திருக்கக்கூடிய திருஷ்ய விசார். இந்த திருஷ்ய விசார் பகவத்கீதை பாகவதம் மற்றும் எல்லா இடங்களையும் சொல்லப்பட்டது. இருந்தால் பூர்வீக ஆச்சாரியர்களும் இதை பத்தி ஓரளவு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில பக்தி சிதாந்தர்களுக்கு இத வலியுறுத்தின, இத அவர் வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்தார். இந்த அடிப்படையா வச்சுதான் என்னுடைய எல்லா உபதேசமும் இருக்கு. எவ்வளவு இந்த திருஷ்ய விசார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலையோ அவன் பக்தியில முன்னேறவே முடியாது. அவன் பக்தியில எதையுமே உண்மையான பக்தி அவனால அடையவே முடியாது. அப்படி என்ன புதுசா திருஷ்ய விசார் சொல்றீங்க? இதை தெரிஞ்சு காட்டி பக்தியை அடைய முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்ப எங்களுக்கு இதை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே தெரியலையே, அப்ப நாங்க எல்லாம் பக்தி அடையலையா அப்படின்னு நீங்க எனக்கு கேட்கலாம். சில பக்தி சிதாந்தத்தை தாக்கோ அவருடைய எல்லா உபதேசங்களுமே இந்த திருஷ்ய விசார் காண்பவர் காணப்படுபவர் இதை அடிப்படையா வச்சுதான் அவருடைய உபதேசம் எல்லாமே இருந்தது. சில பிரபுபாதர் அவருடைய சீடர், அதனால சில பிரபுபாதரும் தன்னுடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் இந்த காண்பவர் காணப்படுபவர் அடிப்படையா வச்சுதான் சொல்லிக் கொடுத்தார். அதனால சில பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல இந்த திருஷ்ய விசார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, பொதிஞ்சு இருக்கு. பிரபுபாத பல இடங்கள்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இங்க குறிப்பா சில பக்தி சிதாந்த தாக்கம் எப்படி கொடுத்தாலும் அந்த விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முயற்சிப்போம். திருஷ்ய விசார் காண்பவர் காணப்படுவோம், இது என்னங்க, இதுல என்ன புதுசா விசாரணை இருக்கு அப்படின்னா, இங்க காண்பவர் காணப்படுபவர் யார குறிக்குதுன்னா பகவானையும் ஜீவனையும் குறிக்குது. நம்ம பகவானுடைய சேவகர்கள் பல நேரங்களில் நம்ம கேட்டுப்போம், ஜீவர்கள் சுரூபோர் கிருஷ்ணர் நித்தியதா, நம்மளுடைய உண்மையான சுரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா தேவைப்படுறது, கிருஷ்ணனுடைய நித்தியமான தாசனா இருக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான நிலை அப்படிங்கிறது. அப்ப இந்த திருஷ்ய விசார் காண்பவர் காணப்படுபவர் அப்படிங்கிற கருத்தானது இதே விஷயத்த இன்னும் ஆழமா நமக்கு புரிய வைக்கும். வேற ஒண்ணு எப்படி அவர் புரிய வைக்கிற நான் பார்க்கலாம். பொதுவா மக்களுக்காக என்ன விரும்புறாங்க, நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், யாராவது வந்தா உடனே கடவுளை நான் பார்த்துக்கணும், கடவுளை நீங்க பார்த்துக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறத நம்ம பார்க்கலாம். இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போய் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க போய் கடவுளை கும்பிடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விருந்தாவனம் போயிட்டு வந்தேன், நான் நவதீபம் போயிட்டு வந்தேன், நான் மாயாப்பூர் போயிட்டு வந்தேன், நாயப்பூர் போய் நான் பார்த்துட்டு வந்தேன், அங்க போய் நான் நரசிங்கரை பார்த்துட்டு வந்தேன், பிருந்தாவனத்துக்கு போய் அங்க நான் ராதாகிருஷ்ணன் கோயில்களை பார்த்துருவேன். இப்படி பல பேர் சொல்றதை நாம பார்க்கலாம். சில பக்தி சிதாந்தத்தை தாக்கும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற, எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற, நீ பார்த்துக்கிற பார்க்கிறவர் அப்படின்னா யார் ஒருத்தர் அனுபவிக்கிறாங்களோ அவங்கதான் பார்க்கணும். கிருஷ்ணர் மட்டும்தான் பார்க்கக்கூடியவர், நம்ம எல்லாரும் பார்க்கப்படுபவர்களா இருக்கணும். இதுதான் அவர் வலியுறுத்துற, இதுவும் அதாவது அவர் வலியுறுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கறது திருஷ்ய விசார்ல அவர் வலியுறுத்துறது இதுதான். கிருஷ்ணர் மட்டுமே காண்பவர், நம்ம காணப்படுபவரா இருக்கணும். நம்ம காண்பவர் ஆகணும்னு நினைச்சோம்னா அப்ப நம்ம வந்து பக்தியை ஆரம்பிக்கவே முடியாது. புரியுதா? நம்ம காண்பவர் ஆகணும், நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சாலே நான் கிருஷ்ணருக்கு சேவகனா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை நான் வந்து கைவிட்டேன். நான் கிருஷ்ணரால காணப்படணும்னு நினைச்சேன்னா அதுதான் பக்குவமான நிலை. சில பிரபாத நம்மளுடைய பக்திவேதாந்த சுவாமி சில பிரபா அவர் பல நேரங்களில் மேற்கோள் காட்டுவார் பக்தி சிதானந்தத்தை சாப்பிட செல்வன. அவர் சொல்வார், நீ வந்து கடவுளை பார்க்கணும்னு விருப்பப்படாத, கடவுள் ஒன்ன பார்க்கிற மாதிரி நீ தேர்தலை செய். அப்ப கடவுள் தானா தன்னை வெளிப்படுத்துவார். இது ஏற்கனவே சில ரூப கோஸ்வாமி அவரும் சொல்லியிருக்கார். சில ரூப கோஸ்வாமி சொன்னார் தன்னுடைய பக்தி ரத்தாமிருத்தில, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நவவே கிரகமேந்திரியை சேவோ நூறு ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்ரோத்யதா. அவர் சொன்னார், ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ஆதி அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமம் அவருடைய திருநாமம், ஆதி அப்படின்னா அவருடைய ரூபம், அவருடைய குணம், அவருடைய நிலைகள், இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே கிரகமேந்திரியை. இந்த பௌதிகமான குழந்தை வச்சுக்கிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் கண்களால கிருஷ்ணரை பார்க்கறதான் பார்க்கறதுன்னு சொல்லி, ஆனா இந்த கண்கள் அப்படிங்கிறது என்ன, அது உள்ள ஏதோ ஒரு சிசு இருக்கு, அந்த சிசுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அனுபவம்னு நம்ம நினைக்கிறோம். அதுவா நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆச்சாரியர், அப்படி நம்மளால இந்த வெத்து கண்களை வச்சு நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியாது, நம்மளுடைய கண்கள் குறைபாடு உள்ளது. இது நம்ம பல தடவை கேட்டிருக்கோம், சில பிரபலம் பல தடவை சொல்லியிருக்க, நம்மளுடைய கண்கள் குறைபாடு உள்ளது. இந்த குறைபாடு குழந்தைகளை வச்சு நம்ம கடவுளை தெரிஞ்சுக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. இந்த கண்களால் அவரை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கலாம், நான் வந்து கண்களால் அவரை பார்க்கறேன், பார்த்து தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு, ஆனா அது வந்து சாத்தியம் தான். இந்த திருஷ்ய விசார் அப்படிங்கிறது கிருஷ்ணரால் நம்ம பார்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உயிர்க்கணும். அதனாலதான் ரூபகோஸ்வாமி சொல்ற, இந்த கிரகமிந்திரியை இந்த பௌதிக குணங்களை வச்சு கிருஷ்ணர் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும், சேவா நூக்கோ ஜீவாதோ, நீ சேவை பண்ண ஆரம்பிச்சீனா, எப்படி சேவை பண்ண ஆரம்பிக்க சொல்றாருன்னா ஜீவாதோ, நாக்கின் மூலமா நீ சேவை பண்ண ஆரம்பிச்சீனா. பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாக்கு மூலமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேவோ முகோபி ஜீவா ஸ்வயம் ஏவ ஸ்ருத்யத, அப்ப அவரே பகவான் கிருஷ்ணர் ஸ்வயம் நமக்கு அவரை நம்ம கிட்ட வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம அவரை பார்க்க முடியும். சும்மா நம்மளுடைய வெத்து கண்களை வச்சுட்டு அவரை பார்க்கணும்னு நினைச்சோம்னா முடியாது. நம்ம அவரால் பார்க்கப்படும் போதுதான் நம்மளும் அவரை பார்க்க முடியும். உதாரணம் ஒன்று கொடுக்கலாம், ரொம்ப எளிமையா புரியும். நான் வந்து சூரியனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப நான் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியுமா, முடியாது. ஆனா சூரியன் எப்ப தன்னை வெளிப்படுத்துதோ அப்ப நம்ம சூரியனை பார்க்கலாம். புரியுதா, சூரியன் எப்ப காலையில விடிஞ்சு காலையில சூரியன் வருதோ சூரியனே தன்னை வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம சூரியனை பார்க்க முடியுமோ ஒழிய நம்மளா நம்ம வந்து சூரியனை பார்க்கணும்னு நினைச்சோம்னா முடியாது. சூரியன் தான் பார்க்கிறவர், நம்ம வந்து சூரியனால பார்க்கப்படுறோம், ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் சூரியனை பார்க்கிறேன் முட்டாள்தனமே, அதெல்லாம் அவர் சுத்தி பார்க்கிறார். அந்த மாதிரி நினைக்காது, கிருஷ்ணரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், கிருஷ்ணனால நம்ம பார்க்கப்படுபவர்கள் அப்படிங்கிறது உதாரணம். நான் தான் கிருஷ்ணரை பார்க்கிறவன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம மாயில இருக்கோம். கிருஷ்ணனால நம்ம பார்க்கப்படுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பக்தியில ஆரம்பிக்கிறோம். கிருஷ்ணனால நம்ம பார்க்கப்படுறோம் அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து அவருக்காக செயல்பட ஆரம்பிப்போம், அவருக்காக சேவை பண்ண ஆரம்பிப்போம். இல்லைன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நானே எஜமானன், அந்த எஜமானன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம இந்த ஜெகவரத்துல இருக்கோம். மறுபடியும் அதே எண்ணத்தை வச்சுட்டு வந்தோம்னா பக்குவப்படைய முடியாது. இங்க சில பக்தி ஸ்தானத்தை பார்க்கும் ரெண்டு விதமான தர்சனங்கள் சொல்ற, ரெண்டு விதமான பார்வைகள் சொல்ற. ஒண்ணு என்னன்னா கோலோக தர்ஷன், இன்னொன்னு ஜகத் தர்ஷன். கோலோக தர்ஷன் அப்படின்னா கோலோகத்தினுடைய பார்வை, ஜகத் தர்ஷன் அப்படின்னா இந்த ஜட உலகம் இந்த உலகத்தினுடைய பார்வை. கோலோகத்தினுடைய பார்வையில நம்ம இருக்கணும், யார் ஒருத்தர் பக்தியில முன்னேறணும்னு நினைக்கிறோமோ நம்ம கோலோகத்தினுடைய பார்வைக்கு நம்மளவு உயிர்த்துக் கொள்ளணும். நம்ம இந்த ஜட உலக பார்வையில இருக்கக்கூடாது. கோலோகத்தினுடைய பார்வையில இருக்கணும் அப்படின்னா என்ன, கோலோகத்துல இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி பார்ப்போம். கோலோகத்துல இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க, அங்க எல்லா தேவர்களுக்கும் கிருஷ்ணர் தான் மையம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலருக்கும் நம்ம கிருஷ்ணரை மையமா வச்சோம்னா நம்ம இந்த ஜட உலகத்திலே இருந்தா கூட நம்ம கோலோக தர்சனம்ல இருக்க முடியும். நம்ம எத்தனையோ செயல்களை செய்யறோம், அந்த செயல்கள் எல்லாத்துக்கும் இந்த ஜெகத் தர்சன இந்த உலகத்தினுடைய பார்வையில யாரு மையமா இருக்கிறாங்கன்னா நான் தான். நான் ஒரு செயல் செய்யறேன்னா அந்த செயல் மூலமா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் அந்த செயலை செய்யறேன். என்னுடைய லாபத்தை எதிர்பார்த்து நான் ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா அப்ப நான் வந்து ஜெகத் தர்சனத்துல இருக்கேன், நான் பக்தியை ஆரம்பிக்கவே இல்லை. பல பேர் கோயில போய் பகவான்கிட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூட சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருப்பான். அது எல்லாமே ஜெகத் தர்சனம். அவங்க கடவுளை வச்சு தன்னுடைய குணநிபத்தை அடைய விரும்புறாங்க. அவங்க என்றுமே பக்தியை ஆரம்பிக்கவே முடியாது. கடவுள் வந்து ஏதோ நம்ம கட்டளைகளுக்கு கொடுப்போம், நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியவர் தான் கடவுள் நினைக்கிறாங்க. அது வந்து உண்மையா கடவுளை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வழிமுறை கிடையாது. இந்த ஜெகத் தர்சனம் விட்டுட்டு நம்ம கோலோக தர்சனத்துக்கு நம்ம மாறணும். பகவான் கிருஷ்ணரை மையமா வைக்கணும், கிருஷ்ணரை மையமா வச்சு அவரை மையமா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் நம்ம முறையா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பக்தி இந்த உலகத்துல இருக்கவங்க, அதாவது காண்பவர் காணப்படுபவர், காண்பவர் யாரு பகவான், காணப்படுபவர் நம்ம எல்லாரும். ஆனா இந்த ஜெகத் தர்சனம் எப்படி இருக்கு, மாறி இருக்கு. நான் காண்பவனும் பகவான் காணப்படுபவராய நான் போய் கடவுளை பாக்குறேன், நான் பார்த்துட்டேன். அப்ப அவர் காணப்படுபவராயிர, நான் காண்பவனாயிரன். இப்ப ஒருத்தர் சொல்றான், நான் கோயிலுக்கு போனேன் சாமி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா யாரு பார்க்கப்படுபவர், பாலாஜி ஆயிடுற, பார்க்கவே நானும் ஆயிடுறேன். ஆனா உண்மை எப்படி இருக்கணும், மாறி இருக்கணும். பகவான் காண்பவராகவும் நம்ம காணப்படுபவராகவும் இருக்கணும். நம்ம வந்து நம்மளை காண்பவரா நினைச்சுக்க கூடாது. நம்ம எப்ப நம்மளை காண்பவரா நினைக்கிறோமோ அப்ப நம்ம பகவானோட விட உயர்ந்த நிலை நம்ம எடுத்துக்கிற மாதிரி. அதனாலதான் அது வந்து ஜெகத் தர்சனம் சொல்லப்படும். இந்த உலக சம்பந்தமான பார்வை, அந்த பார்வையை நம்ம விட்டுடைக்கிறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாயாவாதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பார்வையே வேண்டாம், காண்பவரும் வேண்டாம் காணப்படுவதும் வேண்டாம், இதெல்லாத்தையும் ஓர ஒதுக்கிடலாம் அப்படிமா. அது இன்னும் மோசமானது. மேலோட்டமா பாக்குறதுக்கு மாயாவாதிகள் வந்து எந்த ஒரு விஷயமும் வேண்டாம்னு நினைப்பான், அனுபவம்னா வேண்டாம் நினைப்பான். அப்படி அனுபவம்னா வேண்டாம் நினைக்கிறது மூலமா ஆத்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக உருவாங்க. நம்ம பார்க்கலாம் இங்க படம் இருக்கு, இரண்டை கசிப்பு, இரண்டை கசிப்பு நக்சிகன், இரண்டை கசிப்பு பிரலாத், மூன்று தான் படத்துல இரண்டை கசிப்பு நினைச்சான், நான் தான் காண்பவன் அவன் நினைச்சான். என்னுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது, நானே எல்லாத்தையும் காண்பவன், என்னுடைய காணும் சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சான். அதனாலதான் அவன் பிரகலாதத்தை சவால் விட்டான், எங்க உன் பகவான் இந்த தூண்ல இருக்கானா, சவால் விட்டான். ஏன்னா அவன் நினைக்கிறான் நான் தான் காணுவன். ஆனா பிரகலாத அப்படி அவன் நினைக்கவே இல்லை, நான் பகவானை காணணும்னு அவரை எதிர்பார்க்கவே கிடையாது. சதா சர்வகாலம் அவர் பகவானையே மையமா வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தா அவர் பகவானை பார்க்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனா அப்படிப்பட்ட நிலையில இருந்த போது பகவானே அவரை பார்த்தார், பகவானே அவருக்காக தோன்றினார். அப்ப இரண்டு கசிப்பு தன்னை காண்பவனாகவும் பகவானை காணப்படுபவராகவும் நினைச்சான். ஆனா பிரகலாதரோ தன்னை காணப்படுபவனாகவும் பகவானை காண்பவராகவும் நினைச்சார். உண்மை கடைசியில் என்ன நடந்தது, பிரகலாதருக்கு பகவான் நரசிங்கர் அவரே வந்து தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனம் அப்படிங்கிறது பகவானா கொடுக்கணும், நான் போய் தரிசனம் பார்க்கிறேன் அப்படின்னா அது முடியாது. பகவான் தரிசனம் கொடுத்தார், பகவான் தரிசனம் கொடுக்கறதுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும். அதை எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படின்னா, இந்த விதத்துல தரிசனம் பண்ணதா, காதுல தரிசனம் பண்ணதா, கண்களால நம்ம பகவான தர்சனம் பண்ண முடியாது, காதுல நம்ம பகவானை பத்தி கேட்கும் போது பகவானை பத்தி விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன தேவன் முக்கோவா மாறுவோம். நம்ம எப்ப பகவானை பத்தி தொடர்ந்து கேட்கிறோமோ அப்ப நம்ம பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியவர்களா மாறுவோம். நான் முதலே சொன்னேன், தேவன் முக்கோவ ஜீவாத ஸ்வயம் ஏவ சூரியர், எப்ப நம்ம சேவன் முக்கர்களா, சேவ பாவம் உடையவர்களா, சேவை பண்றது நிருப்பம் உடையவர்களா நம்ம எப்ப மாறுமோ அப்ப பகவான் ஸ்வயம் அவரே நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம பகவான் அவரா தன்னை வெளிப்படுத்தும் போது நம்ம அவரை பார்க்க முடியும். அவரால் நம்ம பார்க்கப்படும் போதுதான் நம்ம அவரை பார்க்க முடியும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லைன்னா எவ்வளவுதான் இரட்டை கட்டு மாதிரி நானும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சாலும் முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு பக்தியில முன்னேறி இருக்காங்க அப்படிங்கறத இந்த திருஷ்ய விசாரம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து தன்னை அனுபவிப்பானா நினைக்கிறான், எந்த அளவுக்கு தன்னை ஒருத்தர் வந்து காண்பானா நினைக்கிறான் அப்படிங்கறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் எந்த அளவுக்கு பக்தியில முன்னேறி இருக்கான், அவன் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கான், அவன் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீல பக்தி சிதானந்த தாக்கூர் இந்த திருஷ்ய விசாரனுடைய கொள்கைய அவர் மாயாவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்திலையும் அவர் கொண்டிருந்தார். இந்த திருஷ்ய விசாரல காண்பவர், காணப்படுபவர், காணப்படும் பொருள் அப்படின்னு மூணு இருக்கு. இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே கிடையாது ஒண்ணுதான், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா இதன் மூலம் காண்பொருள் வேற காணப்படுபவர் வேற காணப்படும் பொருளா வேற, அது இன்னும் விளக்கமான விஷயம். காண்பவரா நம்ம இருக்கும்போது, அது காண்பவரா பகவான் இருக்கும்போது, காணப்படுபவரா நம்ம இருக்கும்போது நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்னா பகவானுக்கு நம்ம எப்பவுமே சேவை பண்றதுனாலும் ஆர்வமோடு இருக்கும். நம்மளுடைய புலன் இன்பத்துக்கான தேவையில நம்ம ஈடுபடக்கூடாது. கிருஷ்ணரை நம்ம நான் காண்பவர் அப்படின்னு நான் நினைச்சேன், நான் என்ன நினைப்பேன், எனக்கு அனுபவம் கொடுக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா பகவான் காண்பவர் நான் நினைச்சேன்னா அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். கரெக்டா, பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவரை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நான் என்னதான் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்வேன். அதுதான் பக்தி. பகவானை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு என்ன தேவை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். தூய பக்தனை பொறுத்தவரைக்கு பகவானுக்கு திருப்திப்படுத்துறத தவிர அதுக்கு வெளியில அவனுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அவன் தான் தூய பக்தன், அவன் தான் உண்மையில பக்தி பண்ணான். பகவானுக்கு திருப்தி பண்றதை தவிர எனக்கு வேற ஏதாவது விஷயங்கள் தான் நான் திருப்தி அடையலாம் நினைச்சான்னா அவன் பக்தன் கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் நான் துன்பப்பட்டா கூட பகவான் சந்தோஷப்படுவார் அப்படின்னா அந்த துன்பத்தையும் பக்தன் இன்பமா எடுத்துக்கான். இதுதான் வந்து பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை. நான் துன்பப்பட்டா அது பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கும்னா பரவாயில்ல, நான் துன்பப்படுறேன், அது என்ன தவறு இருக்கு? ஏன்னா அது பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கும். பகவானுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா எனக்கு இன்பமும் வேண்டாமா பார்த்தேன். சில குருபகவன் சுவாமி பக்தி ரத்தாமன் புத்தகத்துல விளக்குறேன். ஒரு பக்தன் பகவானுக்கு சாமரம் வச்சுருக்கான், அதாவது பகவானுக்கு இன்பத்தை கொடுத்துருக்கான். பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கும்போது இயற்கையாகவே நமக்கு இன்பம் அடையும். உடனே பகவானுக்கு சாமரம் வச்சிருந்தாலும் இந்த பக்தருக்கு வந்து ரொம்ப பேரானந்தம் வருது. பரவச நிலையில மிதக்கிற அவரு மிதந்து அவர் சாமரம் வீசும்போது அவரால் சாமரம் வச்சிட முடியல. ரொம்ப பரவச நிலையில பேரானந்தம் தருணம்னா நம்மளால சாமரம் வச்சிட முடியாது. அப்போ அந்த பக்தர் நினைக்கிறார், இந்த பரவசம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த பேரானந்த இருந்து என்ன பிரயோஜனம், இது வேண்டாம் எனக்கு, ஏன்னா நான் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். இந்த பரவசம் இந்த பேரானந்தமானது பகவானுடைய சேவைக்கு தடையா, அதனால இது வேண்டாம்னு சொல்லி அந்த பக்தர் சொல்ற. அப்ப பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் உலகத்துல பெரும்பாலான எனக்கு கோயிலுக்கு போனா சந்தோஷம் கிடைக்குமா, நான் கோயிலுக்கு போனேன்னா பகவான் என்ன சந்தோஷமா வச்சுப்பாரா, இதுக்காக தான் கோயில் போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நீ கோயிலுக்கு வரும்போது பகவான் உள்ள சந்தோஷமா வச்சுப்பாருன்னு வராத, பகவானுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு வா அப்படின்னு சொல்றோம். அதையும் விட ஒரு படி மேல போய் பகவான் உனக்கு துக்கமே கொடுத்தாலும் அது பகவானுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா அதை நீ சந்தோஷமா எழுதணும். எவ்வளவு ஒரு உன்னதமான நிலை பாரு, அதுதான் உண்மையா நம்ம பக்தியை பண்ணக்கூடிய நிலை. அப்படியே நம்மளுக்கு துன்பம் நமக்கு இன்பம் கிடைச்சு அது மூலமா பகவானுடைய சேவைக்கு தடை வந்தது அப்படின்னா அந்த இன்பம் வேண்டான்னு உத்தரம் பார்த்தார். இதுதான் உண்மையான பக்திய நமக்கு வருகிறது. சில பக்தி சாந்தத்தை தாக்கூர் மக்கள் எல்லாருடைய எல்லாரும் கணக்கு போடுறாங்க பாத்தீங்களா, கோயிலுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு போடுறது. அவர் வந்து பத்மாவோட ஒப்பிட்டார். பத்மா வந்து கம்சனுடைய அம்மா. கம்சனுடைய அம்மா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நந்த மகாராஜுக்கு வந்து கொஞ்சம் கூட மூளையே இல்லை. ஏன் இந்த கிருஷ்ணர் பார்த்தா சும்மா ஏதோ அப்படி கொஞ்சம் மாட்டை இழுத்துட்டு போறாரு, மாடு மேய்க்கிறாரு, ஒண்ணும் வேலை செய்யறது கிடையாது, ஆனா எவ்வளவு வெண்ணத்துக்கு சாப்பிடறாரு, உருள்பட்ட வெண்ண சாப்பிடறாரு, எவ்வளவு அணிகலன்கள் அணிஞ்சிட்டு இருக்காரு தெரியும். உண்மையில இந்த கிருஷ்ணர் செய்யற வேலைக்கு வேற யாரா வேலை காரணம் வச்சா இவ்வளவு திறந்து இருக்காதே. இந்த நந்த மகாராஜ் முட்டாள். அவர் வந்து எப்படி வியாபாரம் பண்ணணும் தெரியல, எப்படி கொழுகா செல்வத்தோடு இருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி பத்மா நினைச்சாங்க. இது வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு பார்வை. கிருஷ்ணர்கிட்ட கணக்கு போடணும். பத்மாவோட பத்மா வந்து என்ன பண்ணாங்க, கணக்கு போட்டாங்க, கிருஷ்ணர் இவ்வளவு வேலை செய்யற இதுக்கு இவ்வளவுதான் பொருத்தமானது, ஆனா அதை விட அவர் அதிகமா செலவழிக்கிறார். வெளியெல்லாம் பிசினஸ் காரமா கணக்கு போடுவோம், நம்ம வந்து இவ்வளவு வேலைக்கு வச்சோம்னா இவ்வளவு 3000 ரூபாய் சம்பந்தம், அவனால எனக்கு வந்து 10000 ரூபாய் வருமானம் வந்ததுன்னா நான் அவனுக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுப்பேன். நான் அவனுக்கு 3000 ரூபாய் சம்பளம் தரேன், அவனால எனக்கு 500 ரூபாய் தான் வருமானம்னா நான் வச்சுப்பேன் அவன கண்டிப்பா வச்சுக்குமாறேன், அவனை வேலைக்கு வச்சு போனா வச்சுக்குமாறேன். அதே மாதிரிதான் பத்மா நினைக்கிறான், கிருஷ்ணரை ஏன் அவன் வச்சுட்டு இருக்காரு, அந்த மாதிரி சித்தாப்பா எல்லாம் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இவ்வளவு செலவு பண்றாரு. ஆனா பக்தர்கள் அப்படிங்கிற நந்த மகாராஜனுடைய தூய அன்ப பத்மாவோட குணமுடையவர்களால புரிஞ்சுக்க முடியாது. அதாவது அந்த பிசினஸ் எண்ணத்தோட பகவான் அணுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால பகவான புரிஞ்சுக்க முடியாது. நான் எவ்வளவு செய்யறேன் பகவானுக்கு, பகவான் எனக்கு என்ன செய்வ. சில பிரபாத அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி பேர் என்ன, வாஷிங்டன், என்ன செஞ்சது நினைக்காத, நீ நாட்டுக்கு என்ன செஞ்சது நினைப்பான். கிருஷ்ணர் உனக்கு என்ன பண்ணான்னு நீ கேட்காத, நீ கிருஷ்ணருக்கு என்ன பண்ணான்னு கேட்க. உண்மையில கிருஷ்ணர் அவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்க, ஆனா நம்ம அதை நினைக்கிற அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது. எங்க இருந்து சாப்பாடு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால எனக்கு கிடைச்சு, ஆனா என்னால எதுவுமே எனக்கு கிடைக்கும், என்னுடைய சொந்த சக்தியால இந்த உடல் கூட எனக்கு கிடையாது, இந்த உடல் கூட எனக்கு சொந்தமானது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த முயற்சினால எனக்கு என்ன கிடைக்க முடியும், கிருஷ்ணர் தான் எல்லாமே கொடுத்துருக்க. ஆனா நம்ம முட்டாளா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணர் எனக்கு என்னத்தை கொடுத்தாரு, நான் இவ்வளவு கிருஷ்ணருக்காக பக்தி பண்றேன், கிருஷ்ணருக்காக நான் வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும், அவர் எனக்கு 10000 ரூபாய் திருப்பி தரணும், அப்பதான் நான் கிருஷ்ணர்கிட்ட போவேன் நினைப்பேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்தியாவிலேயே பெரிய பணக்கார கோயிலா இருக்கு திருப்பதி பாலாஜி கோயில், எதுக்கு மக்கள் போறாங்க, பக்தியோடைய போறாங்க, ஏதோ அறியோடு ஒன்று ரெண்டு ஜன ஜீவன் என்ன போலாம். பெரும்பாலும் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வந்து உண்டையில 1000 ரூபாய் போட்டேன்னா எனக்கு 10000 ரூபாய் திரும்பி வரும், திரும்பி 10000 ரூபாய் வந்துன்னா நான் இன்னொரு 1000 ரூபாய் ஒன்று போறேன், இதுதான் போறதுக்கு முன்னாடி டீலர் அங்க வியாபாரம் செஞ்சுட்டு தான் போறது. அது வந்து பக்தி கிடையாது, அது வந்து பத்மாவுடைய கணக்கு. நான் வந்து கணக்கு போறேன், யார் வந்து இந்த மாதிரி கணக்கு போடுறாங்களோ அவங்க என்னைக்குமே வந்து பகவான் அணுகவே முடியாது. ராவணன் நினைச்சான், நான் வந்து கணக்கு போட்டு சீதையை அபகரிச்சுவேன், தன்னையே அனுபவி போறான்னு நினைச்சான். சீதை அதாவது துருப்பணகை மூக்கு அறுத்து போய் ராவணன் கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் என்னென்னவோ குழம்புனான். ராவணன் கேட்டுட்டு இருந்தான், இருந்தாலும் அவனுக்கு வந்து ராமர சீத்தையை போய் கடத்திட்டு வரணும், ராமரோட சண்டை போடணும் அந்த ஒரு வேகமே வரல அவன். மூக்கு தொழில் போங்கிற மாதிரி இருந்தான். ஆனா துருப்பட எப்ப சீத்தையை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சாலோ அப்பதான் ராவணனுக்கு அதுல ஒரு ஆர்வம், ஓ நான் தான் காண்பவன், நான் தான் அனுபவிப்பவன், ராமர் காட்டுவார் அவரு அனுபவிச்சு என்ன. இதே விஷயத்துல ராவணன் சீத்தைகிட்டே சொல்லுவான், சீத்தை அசோகவனத்துல இருக்கும்போது ராவணன் சொல்லுவான், ராமர் அவர் காட்டு தெரிஞ்சிருக்கார், நான் லங்காதிபதி, என்னுடைய மனைவியாகி ஆயிரு அப்படின்னா ராவணன் நினைக்கிறான், நான் தான் வந்து காண்பவன், நான் தான் அனுபவிப்பவன், ஆனா உண்மையில பகவான் தான் அனுபவிப்போம். ராவணனால சீத்தையை தொடவே முடியல. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சரி கடத்திட்டு போனா அப்படின்னு, கிடையாது. ராவணன் வந்து என்றுமே சீத்தையை கொண்டு போகவே கிடையாது. ராவணன் கொண்டு போன சீத்தை மாயா சீத்தை, அதை பத்தி நம்ம பேசணும்னா அது இன்னொரு கிடையாது, ராமாயணம் குறிப்பிடும். ராவணன் உண்மையில சீத்தையை கொண்டு போகல, ராவணன் கொண்டு போனது மாயா சீத்தை. அதுக்கப்புறம் ராமர் ராவணன் கிட்ட இருந்து சீத்தையை வீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அக்னியில அக்னி பிரவேசம் சீத்தை செஞ்சார். அந்த அக்னி பிரவேசத்துக்கு அப்புறம் அக்னி தேவன் சீத்தையை மறுபடியும் ராமர்கிட்ட ஒப்படைத்த மாயா சீத்தா போயிட்டு உண்மையான சீத்தை வந்தார். அதனாலதான் அந்த அக்னி பிரவேசம் நடைபெற்றது. இது இன்னொரு முக்கியமான தகவல் நடைபெறும். ஓ எதுக்கு ராமர் சீத்தையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார்? பல காரணங்கள் இருக்கு, அதுக்கு இன்னொரு காரணம் இது, மாயா சீதா போயிட்டு உண்மையான சீத்தை வந்தாங்க அக்னி பிரவேசம். இப்படி ராவணன் நினைச்சான், நான் சீத்தைய அபகரிச்சிட்டேன், நான் சீத்தைய நான் அனுபவிப்பவன், ஆனா அவன் சீத்தையை நெருங்க கூட இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் இங்க பக்தி சிதாந்தாக்கள் சொல்லுவார், எத்தனையோ பேர் வந்து நான் வந்து நவதீப் தாமத்துக்கு போறேன், மாயாப்பூர் போறேன், அங்கேயே வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படம் காட்டுவோம். ஆனா அவங்க எல்லாம் நவதீபத்துக்கு போகவே இல்லை, அவங்க மாயா நவதீபத்துல தான் இருக்கான். எப்படி ராவணன் வந்து சீத்தையை நான் அபகரிச்சு என்னுடைய லங்கைக்கு கொண்டு வந்ததே நினைச்சானோ, ஆனா அவன் அபகரிச்சது மாயா சீதா. அதே மாதிரி நான் நவதீபத்தை வாழ்றேன், நான் காமத்தை வசிக்கிறேன் அப்படின்னு எவனாவது நினைச்சானா, அவன் வந்து இந்த திருஷ்ய விசார புரிஞ்சுக்கலன்னா அவன் மாயா நவதீபத்துல, புரியுதா? நான் நவதீபத்துல இருந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கறத இல்லாம நவதீபம் என்ன அனுபவிக்கட்டும், விருந்தாவனம் என்ன அனுபவிக்கட்டும், நான் விருந்தாவனத்துக்கு போறேன், நான் போய் விருந்தாவனத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கறது இல்லாம விருந்தாவனம் என்ன அனுபவிக்கட்டும் ஒருத்தர் நினைச்சானா, அப்பதான் அவன் வந்து முறையான திருஷ்ய விசாரத்துல இருக்கான். அப்படி அவன் முறையான திருஷ்ய விசாரத்துல இருக்கிற பட்சத்துலதான் அவன் உண்மையான அந்த நவதீபத்தை இருக்க முடியும், இல்லைன்னா அவன் மாயையான ஒரு நவதீபத்தை தான் வசிப்பான். சில பிரபாதர் அதனாலதான் சொல்லுவார், பல நேரங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்க, விருந்தாவனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சும்மா ஏதோ ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வராதிங்க, வந்தா ஏதாவது தேவைப்படுது தாமதம். சும்மா நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, விருந்தாவனம் போவாங்க, மாயத்துக்கு போவாங்க, இல்ல ஏதோ ஒரு புனித தாளத்துக்கு போவாங்க, போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு போய் ஒரு சில இடங்களை பாருங்க. ஆனா அந்த தாமம் தன்னை பார்க்கற அளவுக்கு நம்ம தேவைப்படும், அந்த தாமத்துக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச கைங்கறிங்க, அதுதான் வந்து உண்மையா நம்ம புரிஞ்சுக்கிறது. இதே விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த திருஷ்ய விசார மக்கள் நினைக்கிறான், குரு என்னுடைய, நான் வந்து குருவுக்கு, நான் குருவை நம்ம வந்து காண்பவரா பார்ப்போம், குருவினால காணப்படுபவரா நம்ம நினைக்கிறேன், நான் வந்து காண்பவனாவும் குருவை காணப்படுபவனாவும் நினைக்கல, நான் போய் தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அவன் வந்து முறையா புரிஞ்சுக்கணும். நான் வந்து குருவை பார்த்துட்டேன், நான் வந்து குருன்றது நான் வந்ததுதான், அப்ப அவன் வந்து அவங்க திருஷ்ய விசாரம் புரிஞ்சுக்கல, பேரளவு அவன் தீட்சை வாங்கியிருக்கான், பேரளவு குருவை எடுத்துருக்கலாம், ஆனா அவனுடைய தீட்சை எல்லாமே ராவணன் எப்படி மாயா தீட்சை எடுத்திருந்தாரோ அது மாதிரி மாயா தீட்சையாம அவன் எப்ப முதல்ல குரு கிட்ட இருந்து கேட்கிறான், குரு கிட்ட இருந்து கேட்டு குரு தான் காண்பவர், கிருஷ்ணர் தான் காண்பவர், நான் காணப்படுபவன், கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்படுபவன் அப்படிங்கறத உணர்ந்தாலும் அப்பதான் உண்மையா தீட்சை பெற்றவன் ஆகும். இல்லைன்னா மாயா தீட்சை பெற்றவனா தான் இருக்கும். சீரர்கள் பக்தி சிதான் சந்தித்தாக்கள் அத்தகைய சீரர்களை எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த சீரர் அந்த குருவோட தொடர்பு இருக்கக்கூடிய பொது ஈக்களோட ஒப்பிடுறாங்க. எத்தனையோ கொசு பார்த்தோம்னா குரு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கோம், அந்த கொசுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது, தொந்தரவு தான். அதே மாதிரி எந்த ஒரு சீலன் உண்மையான பக்தியை புரிஞ்சுக்கலையோ, தன்னை அனுபவிப்பாளன் தன்னை அனுபவிப்பவனாகவும் கிருஷ்ணரை அனுபவிக்கப்படுபவராகவும் நினைக்கிறானோ அவன் வந்து அந்த மாதிரி மாயையில தான் இருக்கும். சில பிரபுபாத் பல தடவை இதே விஷயத்தை சொல்லியிருக்காரு. முதல்ல குரு கிட்ட வந்தோம் அப்படின்னா காது கொடுத்து கேட்கப்பாரு. முதல்ல காதால நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய கண்கள் அதன் மூலமா தகுதி பெறும். நம்ம கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சும்மா கண்கள் வந்து பிரயோஜனம் இல்லை, அது வந்து வெறும் மாயாவா இருக்கும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க நான் வந்து பகவான போய் பார்த்தேன், விக்கிரகத்தை போய் தரிசனம் எடுக்கணும், நம்மள நம்ம வந்து அந்த தரிசனத்தின் மூலமா நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய கண்களுக்கு ஒரு விருந்து கிடைக்கும், என்னுடைய கண்களுக்கு ஒரு விருந்தா நான் பகவானுடைய தரிசனத்தை நினைச்சேன் அப்படின்னா அப்ப நான் பகவானை பார்க்க மாட்டேன், அங்க ஒரு கல்லையோ இல்ல அங்க ஒரு உலோகத்தையோ இல்ல அங்க ஒரு படத்தையோ தான் பார்ப்பேன், அங்க என்னால பகவானை பார்க்க முடியாது. என்னுடைய கண்களை நான் எப்ப முறையா பயிற்சி பண்ணணும், காதால கேட்டு பகவான் பத்திய விஷயங்களை காதால கேட்டு அதை கேட்டது மூலமா நான் சேவ பாவத்தை வளர்த்துக்கிறனும், அப்ப பகவான் அவரே சாட்சாத் என்ன பாப்பார், அவரே நம்மளை பாப்பார். எப்ப அவர் நம்மளை பாக்குறாரோ அப்ப நம்ம வந்து பக்குவம் அடைய, இல்லைன்னா நம்ம வந்து பக்குவம் அடைய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நம்ம நம்மளை அனுபவிப்பாளர் நினைக்கிறதாலதான், கிருஷ்ணரே அனுபவிப்பாளர் நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு என்ன கஷ்டம், எந்த கஷ்டமும் கிடையாது. ஏதாவது ஒரு யாராவது ஏதாவது ஒரு கஷ்டத்தை உணர்வாங்களா? கிடையாது. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்படுவேன், நான் ஏன் எனக்கு இன்பம் வரலன்னு சொல்லி நான் ஏன் வருத்தப்படணும், கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நான் துன்பப்பட்டா என்ன அப்படின்னு ஒரு உணர்வோம். இந்த உணர்வு நிலைகள் தான் உயர்ந்த நிலைகள், இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் வந்து பக்திஸ்தான் சாப்பிடுறேன், நான் வந்து ஒரு புனித ஸ்தலத்துக்கு போனேன், அங்க இந்த மரத்தை பார்த்தேன், அங்க ஒரு அங்க அங்க போய் சித்த பக்குவில போய் சித்த பக்குவன்னு ஒரு இடம் இருக்கு கோயில, அங்க போய் நான் வந்து அங்க மரத்தை பார்த்தேன், அங்க நான் போய் ஜெகநாதத்தை பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னா அவன் வந்து தான் எதிர்பார்க்கிறான், தான் நான் வந்து பார்த்துட்டேன், நான் கட்டுப்பாட்டுல இருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து தவறான எண்ணம் கிடையாது. ஒருத்தனுக்கு எப்ப சம்பந்த ஞானம் இல்லையோ, பகவானுக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படிங்கறத காதால கேட்டு தெரிஞ்சுக்கலையோ, அப்ப அவனால பகவான பார்க்க முடியாது. எப்ப நம்ம வந்து நம்மளை அனுபவிப்பாளராக நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம இந்த பௌதி உருவத்தினுடைய பிணைப்புலதான் இருக்கும். நம்ம இந்த பௌதி உருவத்தை விட்டு வெளியே வர முடியாது. நான் எப்ப என்ன அனுபவிப்பாளர் நினைக்கிறேனோ அந்த சமயத்துல தான் நான் இந்த பௌதி உருவத்தோட திக்குறேன். நான் வந்து இன்னும் என்ன நான் அனுபவிப்பாளன் இல்லை அப்படிங்கறத உணராத பட்சத்துல நம்ம எப்படி இந்த பௌதி உருவத்தை விட்டு வெளியே போக முடியும்? நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வெளியே போகணும், நம்ம உள்ள வந்ததுக்கு காரணமே நம்மளை நாம அனுபவிப்பாளரா நினைச்ச காரணத்தினால நம்ம இங்க உள்ள வந்திருக்கோம். இங்க வெளியில போகணும்னு சொல்லி முயற்சி பண்றோம், வெளியில போகணும்னு விருப்பப்படுறோம், வெளியில போகணும்னு விருப்பப்படும் போது நம்ம மறுபடி நம்மளே அனுபவிப்பாளலாம். அவர் வெளியில போறது மூலமா வெளியில போய் நான் அனுபவிப்பேன், கிருஷ்ணரை நான் அனுபவிப்பேன், கிருஷ்ணரை போல கிருஷ்ணரை பற்றி நான் என்ன அனுபவிப்பேன், என்னுடைய அனுபவத்துக்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றேன் அப்படின்னா அப்ப மறுபடியும் அதே பிரச்சனையில தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த பௌதி உருவத்தை விட்டு வெளியில போக முடியாது. புரியுதா? இன்னொரு காலகட்டத்தில் பக்தி சாஸ்திரத்தை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கலங்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை தர்ம அர்த்த காம மோஷம், இதுலதான் அவருக்கு விருப்பமுடையவனா இருக்கான். அப்படி விருப்பமுடையவனா இருக்கிற வரைக்கும் அவங்க கிருஷ்ணரை உண்மையெல்லாம் அடைய முடியாது. தர்ம அர்த்த காம மோட்சம் தான் தெரியும் எல்லாருக்கும், தர்மானா எனக்கு காசு போட வேணும், அதுக்காக பகவான் போறான். இல்ல அர்த்தா அவன் வந்து சாரி தர்மம் அப்படின்னா ஏதோ பேரு சடங்கு செய்யறான், பேருக்கு ஏதோ நானும் சடங்கு செய்யறேன், நானும் வந்து தர்மம் தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணம் காட்டுறதுக்காக பண்ணக்கூடிய தர்மம். அர்த்தா அப்படின்னா காசு போட வேணும், காமம் அப்படின்னா எனக்கு உடனடி வேணும், இல்ல மோக்ஷா அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை வேணும். எதுக்காக அவன் விடுதலை கேட்கிறான், தன்னுடைய சொந்த அனுபவத்துக்காக மறுத்தி நான் இந்த உலகத்தை கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுதலை பெறேன், இது மோட்சம். இங்கேயும் அவனுடைய குழந்தைகள் தான் அவன் முன்னணிக்குது. அப்படிப்பட்ட விருப்பமுடையவர்களால பிரேமையை அடைய முடியாது. சில பக்தி தான் கிறிஸ்தாங்க சொல்ற, இத இந்த தர்ம அர்த்த காம மோட்சா இதெல்லாம் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த ட்ரெயினுடைய வழியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன், நம்ம வந்து கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், கடைசி ஸ்டேஷன் பிரேமம். தர்ம அர்த்த காம மோட்சம் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்காத, கடைசி ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்கிற பிரேமா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்கணுங்கிற பிரசித்தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கடைசி ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுத்துட்ட ஆனா நடுவில் இறங்கிடாத, அதுவும் நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் பக்தி பண்ணலாம் தெரியும், விஷயம்லாம் தெரிஞ்சுப்போம், ஆனா நடுவில் பார்த்தாலும் சடங்குல மாட்டிப்போம், இல்ல காசு பணத்தை மாட்டிப்போம், குழந்தைங்களை மாட்டிப்போம், இந்த மோட்சத்தை மாட்டிப்போம், இங்கெல்லாம் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி நமக்கு அவர் வந்து நமக்கு எச்சரிக்கை போயிருக்க. அதனால நம்ம வந்து கவனமா இருக்கணும், நம்மளை நம்ம அனுபவிப்பாளனா கருதப்படுறேன், பகவானால அனுபவிக்கப்படுறவரா நம்ம ஆகணும். பக்தி சாஸ்திரத்துக்காக ஒரு ஜெகநாத் பூரிக்கு போனப்ப அங்கே நிறைய இருக்கேன், அங்க அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றி அவரும் அந்த கருடன் இருப்பார், அங்க கருட சமூகம் பூரிக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, கொஞ்சம் பேர்தான் போயிருக்கீங்க. ஜெகநாத் பூரியில் அங்க வந்து கருட சமூகம், அந்த கருட சமூக பக்கத்துல சைத்திரம் மகாபிரபு நின்று அவர் வந்து தரிசனம் எடுப்பார், பக்தி சாஸ்திரத்தாக்கூட அதே இடத்துல நின்று தரிசனம் எடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து விளக்கம் கொடுத்தார், இங்க வந்து அங்க அத்தனை பேர் போறாங்க பகவான் ஜெகநாதர் பார்க்கலான்னு சொல்லி, ஆனா அவங்களால ஜெகநாதர் பார்க்க முடியாது, ஆனா இங்க கருடர் இருக்கார், கருடர் இருக்கிறதுனால அந்த ஜெகநாதருடைய பார்வை அவர் தான் காண்பவர், ஜெகநாதர் தான் காண்பவர், காணப்படுபவரான அந்த கருடர் மேல அவருடைய பார்வை விழும், ஜெகநாதருடைய பார்வை இந்த ஜனங்க சாதாரண ஜனங்க மேலதான் விழாது, யார முன்னாடி போய் பார்த்தா கூட அவங்க மேல ஜெகநாதருடைய பார்வை விழாது, ஆனா கருடர் மேல ஜெகநாதருடைய பார்வை விழும். அப்படி விழும்போது நான் பக்கத்துல இருந்தேன்னா என் மேலேயும் அவர் பார்வை விழும்ல அப்படின்னு பக்தித்தான் பார்க்கறதுனால பகவானுடைய பார்வை அவர் காண்பவரா இருக்கனால காணப்படுபவரா கருடன் இருக்கும் போது அந்த கருடனோட நம்ம இணைஞ்சு நிற்கும் போது நானும் காணப்படுபவனும் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பக்திதான் விருப்பப்படுறேன். அவர் சொல்ற, நான் வந்து இந்த சதையினால ஆன கண்களை வச்சு ஜெகநாதரை பார்க்க முடியாது யாருன்னு, இந்த கண்கள் என்ன ஒரு சதை சும்மா ஒரு பௌதிகமான வஸ்து, இதை வச்சுட்டு சச்சிதானந்த விக்கிரத்தை எப்படி பார்க்க முடியும், ஜெகநாதருடைய விக்கிரகம் ஒரு உலோகம் கிடையாது, ஒரு மரம் கிடையாது, மரத்துண்டு கிடையாது, ஜெகநாதருடைய உலோகம் ஜெகநாதர் வந்து அவருடைய ரூபம் வந்து சச்சிதானந்த ரூபம், நீ வந்து இந்த ஜடப்பொருளை வச்சிருந்தீனா இந்த கண்ணு சாதாரண கண்ணு இருக்கீங்களா கதையை வச்சிருந்தீனா நீ வெறும் மரத்தை தான் பார்ப்ப, ஆனா நீ எப்ப உன்னுடைய கண்ண சேவன் மூக்க கண்கள் ஆகுதோ, அதாவது பகவானால காணப்படுவோம் ஆகணும், அப்ப நம்ம வந்து பகவான சச்சிதானந்த ரூபத்தை பார்க்க முடியும். புரியுதா சொல்றது? நம்மளுடைய கண்கள் பௌதிகமா இருக்கிற வரைக்கும் ஜெகநாதனையும் நம்ம பௌதிகமா தான் பார்ப்போம். இந்த இது வந்து சதை, வெறும் சதையா இருக்கிற வரைக்கும் ஜெகநாதனை நான் மனமா தான் பார்க்க முடியும். எப்ப இந்த கண்கள் வந்து சேவ பாவத்தினால பக்குவம் அடைந்தோ, அப்ப ஜெகநாதரை சச்சிதானந்த ரூபத்துல பார்க்க முடியும். பல பேர் இல்லைன்னா கற்பனை பண்ணுவான், ஜெகநாதர் வந்து கை இல்ல ஊருக்கு, அப்படி இல்ல இது இல்ல ஒரு பொம்மை, எத்தனை வேணாலும் கற்பனை பண்ணலாம். ஆனா நம்ம எப்ப உண்மையில சேவன் மூக்க கண்கள் ஆகுதோ, அந்த கண்களை வச்சுதான் சச்சிதானந்த விக்கிரகத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து வெறும் மனசை தான் பார்ப்போம். ஒரு தடவை ஒரு பக்தர் வந்து பக்தி சுவாமிகிட்ட கேட்டார், என் பேர கருணை காட்டினேன், நான் வந்து பகவான் இந்த வாழ்க்கையில நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே பக்தி சுவாமி உடனே கேட்டேன், பகவானை நீ பார்க்கணும்னு நினைக்கிறியா, பகவான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறியா? பல நேரங்கள் அவர் இந்த மாதிரி கேட்டிருக்க, நீ வந்து எது வரைக்கும் பகவானை நான் பார்க்கணும்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் உன்னால பகவானை பார்க்க முடியாது. எப்ப பகவானால நீ பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறியோ, பகவான் எப்ப எனக்கு என்ன பாப்ப, பகவான் எப்ப என்ன பாப்ப அப்படின்னு நினைச்சிருக்கியோ, அப்பதான் நீ பகவான் பா, அப்பதான் பகவான் அவரை தன்னை வந்து வெளிப்படுத்துற. அப்படி அவரே வெளிப்படுத்தும் போது நம்ம அவரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பக்தி சாஸ்திர தாக்கூர் முதலே சொன்னேன், அவர் வந்து பகவானை பத்தி கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் வந்து பக்தர்கள் வந்து தனியா அவங்களா உட்காந்து படிச்சு பெரிய பண்டிதர்களா புத்தகத்துள்ளவா இருந்ததை வந்து அந்த அளவுக்கு விரும்பப்படாது. அவர் வந்து கேட்கணும், பக்தர் வந்து பகவானை பத்தி ஆச்சாரியர்கள் வந்து கேட்கணும் அப்படிங்கறதுல அவர் வந்து முயற்சி பண்ற. இன்னொருத்தர ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி, ஒரு மனிதர் வந்து பக்தி சாஸ்திர தாக்கத்தை சொல்றேன், நான் வந்து நேற்று அந்த கரையோரமா ஆற்றங்கரை ஓரமா உட்கார்ந்துருந்தேன், அப்ப நான் கிருஷ்ணரை பார்த்தேன். நம்மளும் நிறைய பேர் கேட்கணும், நிறைய இடங்களை கேட்கணும், நிறைய பேர் நம்ம எடுத்து போவோம், நானும் கிருஷ்ணரை பார்த்தேன். பக்தி சாஸ்திர தாக்கர் உடனே அவர்கிட்ட கேட்டார், அங்க மாயை இருந்ததே நீ பாக்கலையா? ஏன்னா நீ இன்னும் மாயில தான் இருக்க, நீ கிருஷ்ணரை பார்த்திருந்த அப்படின்னா நீ இன்னும் மாயில இருக்க மாட்டேன். இதுதான் ஒருத்தர் கிருஷ்ணரை பார்த்துருக்கான அப்படிங்கிறதுக்கு சோதனை. அதுதான் வந்து தெரிஞ்சு, அதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோத்தர் கிருஷ்ணரை பார்த்துருக்கானோ, அதுல இன்னொரு பேர் சொன்னா எவ்வளோத்தர் கிருஷ்ணரை பார்க்கப்பட்டிருக்கானோ, எவ்வளோ ஒரு கிருஷ்ணரால பார்க்கப்பட்டிருக்கானோ அந்த அத்தகைய நபர் மாயில இருக்க மாட்டான். நானும் கிருஷ்ணரை பார்த்தேன்னு எவ்வளவு சொன்னானா, அவன் இன்னும் மாயில இருக்கானு நம்ம பார்க்கலாம். அவன் மாயில இருக்கிறான் அப்படின்னா அவன் கிருஷ்ணரை பார்க்கல, ஏதோ ஒரு பேய பார்க்கலாம் அப்படின்னு. பல நேரங்களில் ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம் பல பேர், அது நானும் கிருஷ்ணரை பார்த்தேன். ஆனா குருப்பு குருப்பம் என்ன சொல்ற, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பிரார்த்தனை இருக்கு பக்தி வைத்தான மறுபடியும் அவர் சொல்ற, மேலாம் பங்கி சய பரிசுத்தம் சச்சி வித்தி என்னுடைய நண்பனே, நீ வந்து கிருஷ்ணரை பார்க்காத, நீ வந்து உனக்கு இன்னும் பௌதிக ஆசை இருந்ததுன்னா, இங்க என்ன சொல்றன்னா உனக்கு இன்னும் பௌதிக ஆசை இருந்ததுன்னா நீ அந்த யமுனையில கேசிக்க தாண்ட நின்றுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை போய் பார்த்துறாரு. இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணர் யமுனையில கேசிக்கத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா அப்படின்னா அவனுக்கு பௌதிக ஆசை போயிடும். அவர் சொல்ற பக்தி ரூபகுருசாமி சொல்ற, மறைமுகமா சொல்ற, உனக்கு இன்னும் பௌதிகத்துல அனுபவிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நீ கிருஷ்ணனை பார்க்காத. அந்த கிருஷ்ணர் தன்னுடைய வேணும் தன்னுடைய புல்லாங்குழலை வச்சு தன்னுடைய பூத்து கொழுங்கக்கூடிய உதடுகள்ல அந்த புல்லாங்குழலுடைய இசைய இசைத்து கொண்டிருக்க அந்த ரூபத்தை நீ பார்க்காதங்கிற உனக்கு பௌதிக ஆசை இருந்தது. இன்னும் பேச சொல்லணும், யார் ஒருத்தர் அந்த ரூபத்தை பார்க்கிறானோ அவனுக்கு அதுக்கு மேல பௌதிக ஆசை இருக்க. இன்னொருத்தன் பௌதிக ஆசைகள் இல்லாத கிருஷ்ணன் தேவைப்படுகின்றானோ அவன் கிருஷ்ணனால எப்பவுமே பார்க்கப்படுவோனா இருக்கான். பல நேரங்கள்ல ஒரு சிந்தாந்தத்தை நான் கடவுளை பார்த்திருந்தாலும் சரி பார்க்கறதுனாலும் சரி அதனால உனக்கு ஏதாவது விளைவு வரப்போகுதா? யார் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி யாராவது அவங்க கிட்ட போய் ஏமாந்துடும். ஆனா எவன் ஒருத்தன் வந்து தீவிரமானவனா இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து புத்திசாலியா இருக்கானோ அவன் வந்து புரிஞ்சுப்பான். என்ன புரிஞ்சுப்பான்னா, யார் ஒருத்தர் பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இருக்காங்களோ, யார் ஒருத்தர் இந்த மாயிலிருந்து விடுபட்டு இருக்காங்களோ அத்தகைய நபர் பகவானால பார்க்கப்படுறவரா இருக்கிறார். அத்தகைய நபர் உண்மையா புரிஞ்சுப்பார் பகவான் தான் ஏதோ ஒரு அனுபவிப்பாளர் அப்படிங்கிற. இன்னொரு தடவை சில பக்திசாஸ்திர தாக்கூர் உபன்யாசம் கொடுத்துருந்தார். உபன்யாசம் கொடுத்துருந்த போது விக்கிரகத்தினுடைய இந்த திரையை வந்து விளக்குனாங்க. உடனே கேட்டுருந்தவன் உபன்யாசம் கேட்டுருந்தவன் ஒரு சில போய் ஆரஞ்சு பார்க்க போயிட்டான். உண்மையில அவன் பகவான் ஜெகநாதருடைய தர்சனத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதருடைய தர்சனத்தை பார்த்துட்டேன் தர்சனத்துக்கு போறேன்னு போயிட்டு வந்தேன் பார்த்துட்டு வரல ஏன்னா அவர் பார்க்கக்கூடியவர் கிடையாது அவருக்கு படுபோற அவரும் அவர் தர்சனத்துக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு வந்த. ஆனா இங்க வந்து உபன்யாசம் கடைசிதான் வந்த. அப்ப பக்தி சார்ந்திருக்காரு, நீ வந்து உன் வாழ்க்கை ஃபுல்லா எத்தனையோ ஜென்மமா ஜென்மமா நீ வந்து அங்கங்க தெரிஞ்சுட்டு இருந்த, இப்ப உனக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நீ இன்னும் உன்னுடைய கண்களுக்கு மகிழ்ச்சி குருவனும்னு நீ அங்கங்க தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்த. இதனால நம்ம வந்து கோயிலுக்கு இதனால பக்தி சாஸ்திரத்தாக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, பகவானுடைய தர்சனத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லல. அந்த தரிசனமான கடவுளை போய் பார்க்க போகக்கூடிய பார்க்கிறோம் அந்த அந்த மனப்பான்மையானது இந்த திருஷ்ட விசாரணையினுடைய ஆழமான அர்த்தத்தோடு இருக்கும். நான் போய் ஒரு கோயிலுக்கு போய் தர்சனம் போறேன்னா அவர் போகாதுன்னு சொல்லல, ஆனா நான் பார்ப்பவன் நான் காண்பவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகாது. நான் போறேன் பகவானே நீ இருப்பா, நீ என்ன பார்த்துக்கோப்பா, நீ என்ன பார் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் முன்னாடி போய் நம்மளை ஒப்படைக்க. நான் வந்து பகவானை பார்க்கக்கூடிய எண்ணத்தோட போறேன்னா அப்ப என்ன, நான் அது வந்து பக்குவமா இருந்து கிடையாது. நான் என்ன வந்து பகவான் முன்னாடி போய் தலை காட்ட அவர் என்ன பார்க்கணும், அதுதான் வந்து பக்குவமான நிலை. இன்னொரு தடவை சில பக்தி சாஸ்திரம் தாக்கூர் அவங்க கௌடிய மனத்துல விக்கிரகம் இருந்தாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த. அவர் வந்து எப்பவுமே கண்ணாடி போட்டிருப்பார், கண்ணாடி இல்லாம இருந்த. உடனே ஒரு சிஷ்ய சொன்ன, கண்ணாடி போட்டா இன்னும் நல்லா பார்க்கலாமே. அப்ப அவர் சொன்ன, நான் பாக்குறது கிடையாது, அவர் பார்க்கணும். எத்தனையோ பக்தர்கள் நம்மளுடைய வரலாறுகளை பார்த்துக்கலாம், தூய பக்தர்கள் குருடர்களாவே இருப்பான். ரொம்ப பிரபலமான உதாரணம் பில்வ மங்கள தாக்கு, அவர் குருடர் வெளிப்பட்டது. ஆனா பகவான் அவரை பார்த்த, அதுதான் வந்து வெற்றி, அவருடைய வாழ்க்கையுடைய பக்குவம். நம்ம பகவான பாக்குறதுல இந்த கண்ணுல வச்சு பாக்குறேன், அதனாலதான் சொன்ன கண்ணாடி தான் பரவாயில்ல பகவான் என்ன பாக்கணும் அப்படின்னு. அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம வந்து அனுபவிக்கப்படுபவன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். பகவானுக்கு மட்டும் கிடையாது, பக்தர்களுக்கும் பொருந்தும், பகவானுடைய பொருள்களுக்கும் பொருந்தும். நான் தான் முதலே சொன்னேன், பிருந்தாவனத்துக்கு போய் நான் பிருந்தாவனத்தை அனுபவிக்கிறேன்னு கிடையாது, பிருந்தாவனம் என்ன அனுபவிக்கட்டும், நான் பிரசாதத்தை அனுபவிக்கிறேன்னு கிடையாது, பிரசாதம் என்ன அனுபவிக்கட்டும், பிரசாதம் நேரத்தை கொடுத்து நம்ம பிரசாதம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா உண்மையான நிலை எப்படி இருக்கணும், பிரசாதம் என்ன அனுபவிக்கட்டும், பகவானுடைய கருணை என்ன அனுபவிக்கட்டும், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை ஒரு சாஸ்திரி ஒருத்தர் ரொம்ப நல்லா சாப்பிடுறதுக்கு ரொம்ப புகழ் பெற்றவர், அவர் வந்து கௌடிய மடத்தினுடைய ஒரு திருவிழாக்கு வந்த, அங்க வந்து அவர் வந்து மால் பூயா சாப்பிட்டார். மால் பூயாக்கு ஒரு ஒரு இனிப்பு பல ரொம்ப அருமையா ருசியா இருக்கும், அதை அவர் வந்து சாப்பிட்டு அதை பார்த்துட்டு அனந்த வாசுதேவர் கேட்டார். அனந்த வாசுதேவர் அப்படின்றவர் பக்தி சாஸ்திர சாமியுடைய சீடர்கள் ரொம்ப முதல்ல ஒரு சீடர் முக்கியமானவராக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் கேட்டார், சாஸ்திரிஜி நீங்க வந்து மால்பியா சாப்பிட்றீங்களா இல்ல மால்பியா உங்களை சாப்பிடுறாங்க? பொதுவா இப்படி கேட்டா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், நீங்க என்ன புரிஞ்சுங்க? இப்ப இப்படிதான் அவரும் புரிஞ்சுட்டார். எனக்கு என்ன அவர் நினைச்சு அவருக்கு போகும் என்ன, நான் என்ன சாப்பாடு இல்லாத நினைச்சியா என்னை பத்தி இப்படி கேக்குறாரு கேள்வி. அவர் வந்து ரொம்ப கடுப்பாகி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பக்திதாசன் தகவல் ஒரு கடிதம் எழுதுற. அவர் சொன்ன, நான் வந்து ஏற கிடையாது, எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பென்ஷன் நிறைய வருது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க, என்னுடைய மனைவி வந்து ரொம்ப நல்லா சமைக்கிறான். அப்படி இருக்கும்போது என்கிட்ட இந்த அனந்த வாசலே வந்து நீ மார்பியா சாப்பிட்றியா அந்த மார்பியா உன்ன சாப்பிடுறான்னு கேட்டான். இது மூலமா எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு அப்படின்னு பக்தி சாந்த் இருக்காரு சொன்ன. அனந்த வாசலேவருடைய இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஆழமான தத்துவ கருத்தை சாதாரண மக்களால் புரிஞ்சுக்க முடியாது, பக்தர்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சுக்க போறாங்கன்னு நான் இவ்வளவு நேரம் விளக்கி சொல்ற ஒரு மணி நேரத்துக்கு மேல, அப்பயும் நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க, இவரு கிட்ட கேட்டு சொன்னார் உடம்பு கேட்டுக்கிறான் அந்த ஒரு எண்ணத்தை கேட்டார். அப்படி அவர் கேட்கற அனந்த வாசு எந்த எண்ணத்தை கேட்டார்னா, பிரசாதம் தான் மால்பியாதான் உன்ன சாப்பிடணும். அவர் என்ன நினைச்சார், இவர் கேட்டார் நீ மால்பியாவ சாப்பிடலையா மால்பியா உன்ன சாப்பிடுதான்னு கேட்டார். சாஸ்திரி என்ன நினைச்சாருன்னா, நான் மால்பியா சாப்பிடுறேன் அப்படின்னா அது சரி, மால்பியா என்ன சாப்பிடுதுன்னு சொன்னா அவன் என்னை இன்சல்ட் பண்றான்னு நினைச்சேன், சரியா? ஆனா உண்மை என்னன்னா, அனந்த வாசுதேவர் எதிர்பார்த்தது மால்பியா தான் அவரை சாப்பிடணும்னு எதிர்பார்த்தார். ஏன்னா மால்பியா வந்து பிரசாதம், பிரசாதம் தான் பக்தனை சாப்பிடுற மொழிய பக்தன் பிரசாதத்தை சாப்பிட கூடாது, பிரசாதம் தான் பக்தன் அனுபவிக்கிற மொழிய பக்தன் பிரசாதத்தை அனுபவிக்க கூடாது. புரியுதா? பக்தன் என்னைக்குமே அனுபவிக்கப்படுபவனா இருக்கணும். பகவானும் பகவானுடைய பிரசாதம், பகவானுடைய கருணை, பகவானுடைய இடங்கள், பகவானுடைய பக்தர்கள் இவங்க தான் அனுபவிக்கிறார். புரியுதா இல்லையா? எல்லாரும் பார்த்து இதை கேட்டோம்னா அனந்த வாசுதே வந்து அவர் வந்து கேலி பண்றார், மால்பி அவர்களை சாப்பிடுதான்னு சொல்லி கேலி பண்றாருன்னு நினைச்சா. ஆனா அப்படி கிடையாது, அவர் அந்த எண்ணத்துல கேட்கல, மால்பியா உன்னை சாப்பிடணும், ஆனா அந்த நிலையில நீ இருக்கியா, அதை நீ உணர்றியா அப்படின்னு தான் அவர் கேட்டார். நீ வந்து மால்பியா சாப்பிட்டு இருக்க, ஆனா உண்மையில மால்பியா தான் உன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் பேசி பண்ணார். அந்த சாஸ்திரியால புரிஞ்சு கொண்டு, ஏன்னா இது அவரு இருக்க கேட்கிறேன், ஏன்னா மக்கள் வெளியில இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஜெகத் தர்சனத்திலே இருக்காங்க, அவங்க கோலோக தர்சனத்துல இல்ல. எப்ப ஒருத்தர் கோலோக தர்சனத்துக்கு தன்னை வந்து உயிரிச்சு கொள்றானோ அப்பதான் அவன் வந்து இந்த திருஷ்ய விசாரத்தை புரிஞ்சுக்க முடியும். சில பக்திதாசர் தாக்கூர் இன்னொருத்த சொல்ற, நம்ம வந்து கூதர்ஷன் இதெல்லாம் மக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாருமே ஒரு கூதர்ஷனத்துல இருக்காங்க. தர்ஷன் அப்படின்னா அவர் பொருள், இந்த இடத்துல தர்ஷன் அப்படின்னா பொருள் வந்து தத்துவங்கள், தத்துவங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்துல தர்ஷனம்னு ஒரு பொருள். பல நேரங்கள்ல யார் தத்துவம் படிக்கிறாங்களோ அவங்க தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. கூதர்ஷன் அப்படின்னா தவறான தத்துவங்கள். முதல்ல நம்ம வந்து கூதர்ஷனங்கள் தான் ஒதுக்கி தள்ளணும். எப்படி ஒதுக்கி தள்ளணும் அப்படின்னா சுதர்ஷனம், சுதர்ஷனத்தை வச்சு. சுதர்ஷனம் மாதிரி இருக்கக்கூடியது சுதர்ஷனம். சுதர்ஷனம் தான் உண்மையான தத்துவம். கூதர்ஷனத்தை சுதர்ஷனத்தை வச்சு நம்ம போக்கும்போதுதான் நமக்கு பகவத் தர்சனம் கிடைக்கும். பகவானுடைய தர்சனம் கிடைக்கும். பகவான் எப்ப எவ்வளவுக்கெவ்வளவு நமக்கு வந்து கூதர்ஷனம் இருக்கோ, நமக்குள்ளார கூதர்ஷனம் இருக்கிற வரைக்கும், தவறான தத்துவங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பகவத் தர்சனம் கிடைக்காது. நமக்கு பகவத் தர்சனம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கூதர்ஷனத்தை சுதர்சனத்தால் போகணும். சுதர்சனம் அப்படின்னா முறையான தத்துவத்தினால், முறையான தத்துவத்தினால போக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், கேட்கணும். முறையான தத்துவத்தை கேட்கணும். அப்படி கேட்கும்போது நம்ம வந்து சுதர்சனத்தை பெற முடியும். சுதர்சனத்தை பெற்றோம் அப்படின்னா இந்த கூதர்சனம் ஓடி போயிடும். கூதர்சனம் ஓடி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பகவத் தர்சனம் சீக்கிரம். ஓகே, ஹரே கிருஷ்ணா.